தென்றல் July 2012 இதழ் ஹூஸ்டன் சந்திரமௌலி அவர்களின் சில மாற்றங்கள் குறு நாவல் தொடர் மாற்றம் 13 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான சி என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஓரிரவு தங்கும் போது தினேஷ் வேலையிழந்து துவைக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தியிடும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்ததும் ஸ்ரீயின் மனம் மாறுகிறது. பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இது எதையும் அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை வேறே இடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ராஜை அழைத்து வர தினேஷ் ஸ்ரீயுடன் கிளம்புகிறான். ஸ்ரீ தனக்கு ஏற்பட்ட காயத்தை மேலும் நினைவு கூர்ந்தவாறே ராஜை பழித்தீர்க்கும் எண்ணத்தில் காரை செலுத்துகிறான். தினேஷ் வீட்டை நெருங்கியதும் குழந்தை நித்யாவுக்கு வலிப்புக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. ஸ்ரீ என்ன செய்தான்? ராஜின் துன்பம் தீர்ந்ததா? ஸ்ரீ உடனடியாக நித்யாவின் நிலைமையை புரிந்து கொண்டான். ரங்கனை பழிவாங்குவது, மறுநாள் அதிகாலையில் ஊருக்கு கிளம்ப வேண்டியது போன்ற எல்லாவற்றையும் நினைவில் இருந்து அழித்து விட்டவன் போல் அந்த குழந்தையை கையாளத் தொடங்கினான். முதலில் நித்யாவை பேசினத்தில் இருந்து அகற்றி தரையில் சுற்றி எந்த தடையும் இல்லாமல் அதே நேரம் உறுத்தாமல் இருக்க மெத்தன ஒரு துணியை விரித்து கிளத்தினான். பிறகு குழந்தையின் ரப்பர் டீதரை கவனமாக அவளுடைய பற்களுக்கு இடையில் வைத்து நாக்கு கடிபடாமலும் அதே நேரம் உள்வாங்கி விடாமலும் பிடித்து கொண்டான். அதன் மீது இருந்த போர்வையை மெல்ல எடுத்து குழந்தையின் போராட்டத்தில் அது கழுத்தையோ கை கால்களையோ சுற்றி இறுக்கி விடாமல் பார்த்து கொண்டான். பக்கத்தில் எதுவும் கூர்மையான விஷயங்களோ குழந்தைக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய வஸ்துவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான். நித்யாவின் கண்கள் சொருகி வாயோரத்தில் சற்றே கொழகொழப்பான வெள்ளை திரவம் கொஞ்சமாக எட்டி பார்த்தது. சி இப்போது முற்றிலும் வேறொரு மனிதனைப் போல இயங்கிக் கொண்டிருந்தான். கண்கொட்டாமல் அந்த குழந்தை படும் அவஸ்தையை பார்த்தபோது அவனுக்குள் தன்னை பற்றிய சுய இரக்கம் சுத்தமாக துளை தெரியப்பட்டது. குழந்தைக்கு உதடல் எடுக்க தொடங்கிய போது மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்த ராஜ் நித்யாவை ஸ்ரீ எந்த பதற்றமும் இல்லாமல் இதில் மிகவும் தேர்ச்சி அடைந்தவன் போல நிதானமாக ஆனால் பொறுப்பாக ஒன்றொன்றாக செய்வதை பார்த்து ஐயோ நித்யா மறுபடியுமா என்று கத்த வாயை திறந்தவன் செயலற்று வாய் மூடாமல் ஸ்தம்பித்து நின்று விட்டான். போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி நித்யா ஒருவித சோர்ந்த மயக்க நிலைக்கு போகத் தொடங்கியது. மறுபடியும் சுயநினைவுக்கு வந்தவனாக ரங்கன் கீழே இறங்கி ஸ்ரீயின் அருகில் வந்தான். ஸ்ரீயை முதல் முறையாக வெகு நெருக்கத்தில் நல்ல விளக்கு வெளிச்சத்தில் ரங்கன் பார்த்தான். காரில் ஏறியது முதல் மூளையின் நினைவரைகளில் இவனை எப்போதோ வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறோம், எங்கே யார் தன்னிச்சையாக தேடிக்கொண்டே இருந்ததற்கு பளீர் என்று வெளிச்சம் போட்டது போல விடை கிடைத்துவிட்டது. சீனு, சீனு, கண்ணனூர் சீனு, சந்தேகமே இல்லை, இது என்னால் காயப்படுத்தப்பட்ட சீனுவேதான். ராஜை அதுவரை கவனிக்காமல் நித்யாவையே கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ தனக்கு மிக அருகில் ஒரு கேவல் சப்தம் பெரிதாக கேட்கவே கவனம் கலைந்தவனாக சப்தம் அந்த பக்கம் திரும்பினான். ஐயோ சீனு, என்னை மன்னிச்சுடுடா என்று தடால் என்று ராஜ் ஸ்ரீயின் கால்களில் விழுந்து அவற்றை பிடித்துக் கொண்டு தன் கண்ணீரால் நினைத்தான். ஸ்ரீ, சீனு, நான் யாரோன்னு உனக்கு உங்களுக்கு தெரியுதா? நான் தான் ரங்கராஜ், ரங்கன், கண்ணனூர் ரங்கன். யாருக்காவது எப்பவாவது பெரிய தப்பு பண்ணியிருப்பே, அதை பத்தி யோசின்னு சொன்னியே, நான் வாழ்க்கையிலே பண்ணின பெரிய தப்பு உனக்கு அந்த 10ஆம் கிளாஸ் பரீட்சை ஹாலிலே பண்ணினதுதான். அதுக்கு பிறகு நான் அதை நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை. எப்படியாவது உன்னை மறுபடி பார்க்க மாட்டோமா, உன் காலில் இப்படி விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். எல்லாமே எனக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சுப்பேன். அது எதுவும் என்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தலை. ஆனா நான் பண்ணினது தப்புன்னு உணர்ந்ததும் அதை உன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம பட்ட வேதனை தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. இன்னைக்கு அதுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு. நீ ரங்கா, உன் ரிசுமையை பார்த்ததுமே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காலை விடுடா, எழுந்துரு. இல்லை சீனு, இது என்னோட 20 வருஷம் மன போராட்டம். உன்னுடைய ஆத்மார்த்தமான மன்னிப்பு கிடைக்காம என் வேதனை தீராது. உன் அப்பா அம்மா எப்படி உன் நிலைமையை பார்த்து வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு நல்லா உணர்ந்துட்டேன். நான் தான் ரங்கன்னு தெரிஞ்சும் என் குழந்தை கஷ்டப்படுறதை பார்த்ததும் எவ்வளவு அனுசரணையா நீ அதை கவனிச்சுக்கிட்ட. உனக்கு என்னைக்குமே நல்ல மனசு. அதான் எல்லா குறையையும் மீறி நீ நல்லா இருக்க. கண்களை துடைத்து கொண்டு மனநிறைவோடு சொன்னான் ராஜ். ரங்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல மனசுக்காரன் இல்லை. நீதான் ரங்கன்னு உன் ரெசுமேவை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு தினேஷ் சொன்னான். உனக்கு நம்பிக்கையை நல்லா கொடுத்துட்டு கடைசியில வேலை இல்லைன்னு சொல்லி உன்னை நோகடிச்சிட்டு அத்தோடு நான் யாருங்கிற உண்மையை உனக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். என் மனசு முழுக்க பழி வாங்கணுங்கிற வெறி கரும் புகை மாதிரி மண்டி கிடந்தது. இவ்வளவு வருஷம் நீ உன் பாவத்தை நினைச்சு வேதனைப்பட்டு தினமும் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டே உன் மனசை சுத்தமாக்கிட்டு இருந்த. ஆனா நான் இவ்வளவு வருஷம் எப்படியாவது உன்னை ஒரு முறையாவது திரும்ப சந்திக்கணும், பழி வாங்கணும்னு நினைச்சு என் மனசை மேல மேல அழுக்காக்கிக்கிட்டே இருந்தேன். இந்த சில நிமிஷங்கள் உன் குழந்தைப்பட்ட வேதனையை பார்த்ததும் என் மனசு சுத்தமாயிடுச்சு, எனக்கு தெளிவு வந்துடுச்சு. சீனு, நீ எனக்கு இந்த வேலை கொடுக்கலைன்னா பரவாயில்லை, அது உனக்கு மனசுக்கு திருப்தி கொடுக்கும்னா பரவாயில்லை. நீ யாருன்னு தெரிஞ்சிருக்கலைனா நீ வேலை கொடுத்துதான் தீரணும்னு போராடி இருப்பேன். என் நிலைமை அப்படி. ஆனால் இப்போ நீ யாருன்னு தெரிஞ்சதும் நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயாராயிட்டேன். தண்டனை பழி வாங்கிறது எல்லாம் மட்டமான எண்ணங்கள்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு பண்ணினதுக்கு தண்டனையாக தான் உன் குழந்தைக்கு இந்த வலிப்பு நோய் வந்திருக்குன்னு நீ நினைக்கிற. ஆனால் அந்த குழந்தை வேதனைப்படும் போது நான் இதையே யோசித்த போது எனக்கு ஒரு தெளிவு வந்தது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல மனசுள்ள அரவணைப்பும் அக்கறையும் காட்டக்கூடிய அப்பா அம்மா தேவை. அது உன்கிட்டையும் உன் மனைவிக்கிட்டேயும் இருக்கிறதாலே தான் கடவுள் இந்த பொக்கிஷத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கார். இது தண்டனை இல்லை, தகுதிக்கு கிடைச்ச வெகுமதி. அதே போல இவ்வளவு வருஷம் சந்திக்க வாய்ப்பே இல்லாமல் இருந்துட்டு இப்ப நாம இந்த எதிர்பாராத இடத்திலே சந்திச்சதும் என்னுடைய வலிப்பு நோய் அனுபவமும் இந்த குழந்தை நித்யாவை நல்லபடியா இனி கவனிக்க உதவணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் தகுதிக்கு இந்த வேலையை உனக்கு கிடைக்க ஏற்பாடு பண்றேன். நித்யாவுக்கு எவ்வளவு நாளா இப்படி இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் இதுவரை கொடுத்தீங்க, எல்லாம் விவரமும் எனக்கு கொடு. இனி நித்யாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும், எப்படி பார்த்துக்கணும், எல்லாம் நான் சொல்லித்தரேன். கண்ணை துடை, குழந்தையை கவனிக்கலாம் வா. குழந்தை நித்யா இப்போது ஆழ்ந்த மயக்கம் கலந்த தூக்கத்தில் நிச்சலனமாக இருந்தது. அதை கைகளில் எடுத்து அதன் வாயை துடைத்தவாறே, என்ன இருந்தாலும் இது என் குழந்தைக்கு பெரிய குறைதானே, எப்படி இந்த பிஞ்சு உடல் இதை தாங்கும் என்று வேதனையாக சொன்னான் ராஜ். இது ஒரு குறையே இல்லை, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. எப்டாயின் டெக்ரட்டாலிருந்து நியூரோ சர்ஜரி வரை இதை குணப்படுத்த எவ்வளவோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் இந்த நோயோட எத்தனையோ சாதனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய நோய் இல்லை, என் அனுபவத்திலே மனக்குறைங்கிறது தான் பெரிய நோய், புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு தான் அதிலிருந்து குணமாகி இருக்கேன், நீ அதுக்கு பலியாயிடாதே. நீ சொன்னா சரிதான், தேங்க்ஸ்னு சொல்லி உன்னை அந்நியமாக்க விரும்பலை. இந்த நோய் இருந்தும் அதை மீறி சாதனை பண்ணின ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரியும், அதனாலே மனசை தேத்திக்கிறேன். யாரு? ஜான்டி ரோட்ஸா? அலெக்சாண்டர்? செய்யை நோக்கி கையை காட்டி, நீதானப்பா அந்த சாதனையாளன், எனக்கு தெரிஞ்ச சாதனையாளன் என்றான் ராஜ். அதான் வேலை நிச்சயம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஐஸ் வைக்கிற? இருவரும் மனம் விட்டு எல்லா கவலையும் மறந்து சேர்த்தார்கள். யாரோ பலமாக கைகளை தட்டும் சப்தம் கேட்டது. சப்தம் வந்த திசையில் ஒரே நேரத்தில் இருவரும் திரும்பினார்கள். தினேஷ் பளபளம் என நன்கு குளித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக நின்று கொண்டிருந்தான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இதுக்கு ரெண்டு நாளா பாடுபட்ட, என்ன மறந்துட்டேங்களேப்பா என்று பொய்க்கோபத்தோடு ஆனால் வாயெல்லாம் சிரிப்பாக சொன்னான் தினேஷ். டேய், அப்ப உனக்கு நாங்க யாருன்னு நல்லா தெரியுமா? தெரிஞ்சுதான் இப்படி நாங்க தனியா சந்திக்க ஏற்பாடு பண்ணினியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிக்கணும். சரி, எனக்கு உன்னுடைய பழைய கதை நீ சொல்லி தெரியும். ராஜ் சில மாசங்களுக்கு முன்ன அவனோட பழைய வாழ்க்கையை பத்தி சொன்னபோது அவனாலே பாதிக்கப்பட்டது நீதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்ப அவங்கிட்ட அதை சொல்லலை. நீ அமெரிக்கா வரும்போது உங்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணி உங்க ரெண்டு பேர் மனசிலே இருக்கிற குறையை போக்கணும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள நித்யாவுக்கு இப்படி திடீர்னு வலிப்பு வர தொடங்கினது, ராஜுக்கு வேலை போனது, எல்லாம் நீ அமெரிக்கா வர்றதுக்குள்ள நடந்துருச்சு. ராஜோட ரெசுமேவை பார்த்ததுமே உன் முகம் போன போக்கை பார்த்து நீ அவனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது நீ ராஜை தனியா சந்திக்கணும், ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கணும். யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் நீங்க சந்திச்சால் சண்டை போட்டுக்கிட்டா கூட கடைசியிலே சமாதானமாகிடுவீங்க. உங்க மனசுலே இவ்வளவு வருஷம் தேக்கி வச்சிருக்கிற கோபம் வருத்தமெல்லாம் தீர்ந்துடும்னு கணக்கு போட்டேன். பெரிய ஆழப்பா நீ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கே, உன் கூட நிச்சயம் போக்கர் விளையாட மாட்டேன் என்றான் ராஜ். ஓஹோ, அப்ப நீ தண்ணி அடிச்சா போல இருந்தது, மயங்கினது எல்லாம் நடிப்பு தானா என்றான் ஸ்ரீ. ஆமாப்பா, அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்க முடியும்னு. ஆனா நித்யாவுக்கு இப்படி இந்த நேரத்தில் ஆனது, கவிதாவுக்கு வேலை போனதெல்லாம் என் வேலை இல்லை, எல்லாம் அவன் செயல் என்று மேலே கை காட்டினான் தினேஷ். அப்போது வாசலில் ஒரு டாக்ஸியில் கவிதா வந்து இறங்கினாள். இரவு 12 மணிக்கு மேல் கவிதா தினேஷ் வீட்டு கிச்சனில் உப்புமா செய்ததும், சீயும் ராஜும் பழைய சீனு ரங்கனாக மாறி கண்ணனூர் கதையை விடியும் வரை பேசியதும், நித்யாவின் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்ததும் விவரிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. மறுநாள் காலை தினேஷின் உடைகளை போட்டுக்கொண்டு ராஜ் நியூயார்க்குக்கு சீயோடு கிளம்பினான். தினேஷின் காரில் எல்லாரும் ரயில் ஸ்டேஷனுக்கு போனார்கள். ராஜும் சீயும் அருகருகே அமர்ந்தவாறு கம்பெனியை பற்றியும் வேலையை பற்றியும் பேசிக்கொள்ள ஆரம்பித்த போது வண்டி புறப்பட்டது. ஒரு நிம்மதி பெருமூச்சோடு, தினேஷ் எவ்வளவு பெரிய ஹெல்ப் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் அ பிக் ரிலீஃப். தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு நடுவிலே உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டோம். சாரி, உங்களுக்கு பதிலுக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலை என்றாள் கவிதா. கமான், டோன்ட் பி டூ ஃபார்மல். பதிலுக்கு எப்ப உங்க வீட்டுக்கு வந்தாலும் நல்ல சாப்பாடு போடுங்க, அது போதும். இல்லை, எனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. வீட்டுல பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டாங்க என்றான் ஸ்ரீ. ஆமா, நீங்க பொண்ணை பார்த்தா ஏதோ ஃபீலிங் வரணும்னு சொல்றீங்க, அப்படி ஒருத்தி எங்க இருக்கான்னு தெரியலை. தினேஷ் கவிதாவையும் நித்யாவையும் அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தன் காரில் கொண்டு விட்டான். ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு போன் பண்ணுங்க, ராஜ் நாளை மதியம் வந்துருவான் என்று சொல்லிவிட்டு, நித்யா குட்டியே அங்கிளுக்கு பாய் சொல்லு என்று செல்லமாக அதன் கன்னத்தை கிள்ளிவிட்டு கிளம்பும் போது, பெரிய பெட்டிகளோடு ஒரு நடுத்தர வயது பெண் பக்கத்து அப்பார்ட்மெண்டின் கதவை தேர்க்க சிரமப்படுவதை கவனித்தான். அப்போதுதான் வந்திருக்க வேண்டும். அவனே சுவாதீனமாக லெட் மீ ஹெல்ப் யூ என்று சொல்லி கதவை திறந்தான். இதற்குள் கவிதா அந்த பெண்ணோடு அறிமுகம் செய்து கொண்டு, அவள் மெடிக்கல் ரிசர்ச் மேல் படிப்புக்காக இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டாள். தினேஷ் கதவை திறந்துவிட்டு, வெல்கம் டு அமெரிக்கா, ஆல் தி பெஸ்ட் வித் யுவர் ரிசர்ச் ஸ்டடீஸ் என்று சொல்லி சாவியை கொடுத்தான். தேங்க்ஸ் என்று மந்தகாசமாக சிரித்தவாறு அவள் சாவியை வாங்கிக் கொள்ளும் போது அவள் கைகளில் மருதாணியை கவனித்தான். சற்றே மாநிலமான அவள் முகத்தை பார்த்தான். அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்க தொடங்கின. நிச்சயம் இது லவ் ஃபீலிங் தான். தன்னை அறியாமல் கையை நீட்டி, ஐ ஆம் தினேஷ் தே ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்றான். நாசுக்காக அவள் மெலிதாக கை கொடுத்து, ஐ ஆம் தனலக்ஷ்மி, நான் தமிழ்நாடுதான், தமிழிலேயே பேசலாம் என்று சொன்னவாறு உள்ளே போனாள். கவிதா தினேஷிடம், அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, பார்க்கலாம் என்றாள். அவள் பக்கமே திரும்பாமல் தனலட்சுமி போவதையே பார்த்து கொண்டு, கண்டிப்பா இனிமே அடிக்கடி வருவேன் என்று சொல்லிக்கொண்டு கனவுளிகள் பறப்பது போல தினேஷ் மெதுவாக நடந்து போனான். முற்றும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.